ஓம் சாந்தி. ஏப்ரல் 2, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது நீங்கள் பல வகையான பொருட்களை பெறக்கூடிய தந்தையின் அற்புதமான கடையாகும். நீங்களே இந்த கடையின் அதிபதிகள். கேள்வி: இந்த அற்புதமான வியாபாரியை ஏன் எவராலும் பிரதி செய்ய முடியாதுள்ளது? பதில்: அவரே அனைத்து பொக்கிஷங்களினதும் பொக்கிஷதாரி என்பதால் ஆகும். அவரே ஞானம், சந்தோஷம், அமைதி, தூய்மை அனைத்தினதும் கடலாவார். தமக்கு வேண்டிய அனைத்தையும் எவராலும் பெற முடியும். சந்நியாச பாதையில் உள்ளவர்களால் இவற்றை வழங்க முடியாது. வேறு எவராலும் தம்மை தந்தையை போன்று கடல் என அழைக்க முடியாது. பாடல்: உங்களை கண்டுகொண்டதால் முழு உலகையும் நாம் கண்டுகொண்டோம். வானம் பூமி அனைத்தும் எமக்கே சொந்தம். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். அவர் எல்லையற்ற தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அவர் எல்லையற்ற பாட்டனார் எனவும் அழைக்கப்பட முடியும். எல்லையற்ற குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு இந்த எல்லையற்ற ஞானத்தை வழங்குகின்றார். நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள் என நீங்கள் இப்பொழுது உங்களது எல்லையற்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கடை இதுவே ஆகும். தமக்கு என்ன வேண்டும் என்று மக்களுக்கு தெரியாது. எல்லையற்ற தந்தையின் கடை மிக பெரியது. அவர் சந்தோஷ கடல், தூய்மை கடல், பேரானந்த கடல், ஞான கடல் என அழைக்கப்படுகின்றார். சில வியாபாரிகள் பல வகையான பொருட்களை வைத்திருப்பார்கள். அவரே எல்லையற்ற தந்தை. அவரும் பல வகையான பொருட்களை வைத்திருக்கின்றார். அவர் எவற்றை வைத்திருக்கின்றார்? பாபா ஞான கடல், சந்தோஷ கடல், அமைதி கடல் ஆவார். அவர் இந்த அற்புதமான அலௌகிக விஷயங்களை களஞ்சியப்படுத்தியுள்ளார். அவரே சந்தோஷத்தை அருள்பவர் என்பதும் நினைவு கூறப்படுகிறது. இந்த ஒரு கடை மட்டுமே உள்ளது. வேறு எவரிடமும் இத்தகைய கடை இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கரர் எத்தகைய களஞ்சியத்தை கொண்டுள்ளனர்? எதுவும் அல்ல. தந்தையே அதி மேன்மையான களஞ்சியத்தை கொண்டுள்ளார். இதனாலேயே அவர் புகழப்படுகின்றார். தாயும் நீயே, தந்தையும் நீயே. இத்தகைய புகழ் வேறு எவருக்கும் பாடப்பட முடியாது. மனிதர்கள் அமைதிக்காக அலைந்து திரிகின்றனர். சிலருக்கு மருந்து தேவைப்படுகிறது, மற்றோருக்கு வேறு ஏதாவது தேவைப்படுகின்றன. அந்த கடைகள் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. முழு உலகிலும் அனைவரும் எல்லைக்கு உட்பட்டவற்றையே கொண்டுள்ளனர். ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே எல்லையற்றவை உள்ளன. இதனாலேயே அவர் தூய்மையாக்குபவர், முக்தி அளிப்பவர், ஞான கடல், பேரானந்த கடல் என புகழப்படுகின்றார். இவை அனைத்தும் அவரது பல்வேறு வகையான களஞ்சியங்களாகும். நீங்கள் ஒரு பட்டியலை உருவாக்கினால் அதில் பல வகையானவற்றை காண முடியும். இந்த தந்தையிடம் உள்ளவற்றில் குழந்தைகளான உங்களுக்கு உரிமை உள்ளது. எவ்வாறாயினும் நாங்கள் அத்தகைய தந்தையின் குழந்தைகளாக இருப்பதனால் நாங்களே தந்தைக்கு உரியவற்றுக்கு அதிபதிகளாக இருக்கின்றோம் என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. தந்தை பாரதத்திலேயே வருகின்றார். தந்தை தன்னிடமுள்ள அனைத்தையும் வரும்பொழுது நிச்சயமாக கொண்டு வருகின்றார். அவற்றை அவரிடமிருந்து பெறுவதற்கு உங்களால் அவரிடம் செல்ல முடியாது. தந்தை கூறுகின்றார், நான் இங்கு வர வேண்டும். நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கமயுகத்தில் வருகின்றேன். நான் வந்து உங்களுக்கு இவை அனைத்தையும் கொடுக்கின்றேன். நான் கொடுக்கின்ற களஞ்சியங்களை வேறெந்த நேரத்திலும் உங்களால் பெற முடியாது. அரை சக்கரத்திற்கு உங்கள் பொக்கிஷ களஞ்சியம் நிரம்புகிறது. நீங்கள் அவரை அழைக்கத்தக்க வகையில் அடைய முடியாது என்று எதுவும் இல்லை. நாடக திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் அனைவரும் உங்கள் ஆஸ்தியை பெற்ற பின்னர் படிப்படியாக அனைவரும் ஏணியில் கீழே இறங்குகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக மறுபிறவி எடுக்க வேண்டும். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்க வேண்டும். அவர்கள் 84 பிறவி சக்கரத்தை பற்றி பேசுகிறார்கள். இருப்பினும் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. 84 பிறவிகளுக்கு பதிலாக அவர்கள் 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி பேசுகிறார்கள். மாயை அவர்களை தவழிறைக்க செய்கின்றாள். நீங்கள் இப்பொழுது இவற்றை புரிந்து கொள்கின்றீர்கள், ஆனால் பின்னர் நீங்கள் அவற்றை மறந்து விடுகின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் களஞ்சியம் அனைத்தையும் பெற்று பின்னர் சத்தியுகத்தை ஆட்சி செய்வீர்கள். எவ்வாறாயினும் அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்பதோ, அல்லது லக்ஷ்மி நாராயணரது ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்பதோ மக்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தின் சந்தோஷம் நினைவு கூறப்படுகிறது. அவர் உங்களுக்கு அனைத்து வகையான சந்தோஷங்களையும் கொடுக்கின்றார். இதைவிட சிறந்த சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது. பின்னர் அந்த சந்தோஷமும் மறைந்துவிடும். அரை சக்கரத்திற்கு பின்னர் ராவணன் வந்து உங்களது சந்தோஷங்கள் அனைத்தையும் பறித்து விடுகின்றான். எவருக்காவது கோபம் ஏற்பட்டால் அவர் தனது விவேகம் அனைத்தையும் இழந்துவிட்டார் என அவருக்கு கூறப்படுகிறது. நீங்களும் அனைத்து தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகவும் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் இருந்தீர்கள். ஆனால் அந்த கலைகள் இப்பொழுது எதுவும் இல்லை. வேறு எவருமே தந்தையை போன்று புகழப்படுவதில்லை. உங்களிடம் பணம் இருந்தால் சுற்றுலா செல்லுங்கள் என கூறப்படுகிறது. சொர்க்கத்தில் எவ்வளவு செல்வம் நிறைந்திருக்கும் என சற்று சிந்தித்து பாருங்கள். அது இப்பொழுது இல்லை. அவை அனைத்தும் இப்பொழுது மறைந்துவிட்டன. அவர்கள் தங்களது தர்மத்திலும் செயல்களிலும் சீரழிந்தமையால் அவர்களது செல்வமும் மறைந்ததுடன் அவர்கள் விழ ஆரம்பித்தனர். உங்களுக்கு அதிக அளவு செல்வம் கொடுக்கப்பட்டு நீங்கள் வைரத்தை போன்று பெருமதி மிக்கவர்கள் ஆக்கப்பட்டீர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே உங்களது செல்வம் அனைத்தையும் நீங்கள் எங்கே தொலைத்தீர்கள்? முயற்சி செய்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என தந்தை மீண்டும் கூறுகின்றார். பாபா மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு சொர்க்கராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். உங்களின் மீதுள்ள துரு அகற்றப்படும். பாபா, நான் உங்களை மறந்துவிடுகின்றேன் என குழந்தைகள் கூறுகின்றனர். என்ன இது? ஒரு பெண் திருமணம் செய்ததும் தனது கணவனை எப்பொழுதாவது மறப்பாரா? குழந்தைகள் எப்பொழுதாவது தங்கள் தந்தையை மறப்பார்களா? தந்தை அருள்பவராவார். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களது ஆஸ்தியை பெற விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக அவரை நினைவு செய்தே ஆக வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. வேறெந்த வழியும் இல்லை. யாத்திரை செல்வது கங்கையில் நீராடுவது போன்று பக்தி மார்க்கத்தில் அவர்கள் செய்தவை அனைத்தும் அவர்களை ஏனியில் தொடர்ந்தும் கீழிறக்கியது. எவராலும் முன்னேற முடியாது. அது சட்டம் அல்ல, அது அனைவரதும் கீழிறங்கும் ஸ்திதியாகும். இன்னார் முக்தியடைந்து விட்டார்கள் என அவர்கள் கூறுவார்களாயின் அது பொய்யாகும். எவராலும் வீடு திரும்ப முடியாது. பாபா உங்களை 16 சொர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆக்கவே வந்துள்ளார். நான் நற்குணங்கள் அற்றவன் என நீங்கள் பாடுவதுண்டு. தந்தை உங்களை தெய்வீக குணங்கள் நிறைந்தவர் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகவும் வணங்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தோம். 5000 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் எங்களது ஆஸ்தியை பெற்றிருந்தோம். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு உங்களுடைய ஆஸ்தியை கொடுத்த பின்னர் நான் சென்று விட்டேன். மக்கள் சிவனது பிறந்த நாளையும் ரக்ஷாபந்தனையும் தசேரா போன்றவற்றையும் கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அனைத்தையும் மறந்து விடுகின்றனர். மீண்டும் ஒருமுறை அதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்தவே தந்தை வந்துள்ளார். நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள், ஆனால் பின்னர் நீங்கள் உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை இழந்து விட்டீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இந்த முழு உலகமும் இப்பொழுது முழுமையாக முக்கிய நிலையை அடைந்துள்ளது. இது அந்த உலகமே ஆகும். அதே பாரதமே புதுமையாக இருந்ததுடன் இப்பொழுது அது பழையதாகிவிட்டது. சொர்க்கத்தில் சதா சந்தோஷம் இருக்கும். பின்னர் துவாபர யுகத்தில் துன்பம் ஆரம்பமாகும் பொழுது வேதங்கள் சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன. நீங்கள் பக்தியை நிறைவு செய்யும் பொழுது மாத்திரமே கடவுளால் வர முடியும். பிரம்மாவின் இரவும் பிரம்மாவின் பகலும் அறைக்கு அரைவாசியாகவே இருக்க வேண்டும். இந்த ஞானம் பகலும் பக்தி இரவும் ஆகும். அவர்கள் சக்கரத்திற்கு பிழையான கால அளவை கொடுத்துள்ளனர். ஆகவே முதலில் அமர்ந்திருந்து அனைவருக்கும் தந்தையின் புகழை கூறுங்கள். தந்தையே ஞானக்கடலும் அமைதிக்கடலும் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரை அசரீரியானவர், தூய்மையாக்குபவர், சந்தோஷ கடல் என்று அழைக்க முடியாது. இல்லை, அவரது புகழ் வேறுபட்டது. இது பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை போன்றது. சிவனே பாபா என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை பாபா என அழைப்பது சரியாக இருக்காது. இது அத்தகைய பெரிய தவறாகும். நீங்கள் சிறு தவறுகளை செய்த வண்ணம் அவரை 100% மறந்துவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்களால் இந்த பேரத்தை ஒருபொழுதும் சந்நியாசிகளுடன் செய்ய முடியாது. அவர்கள் சந்நியாச பாதையை சார்ந்தவர்கள், நீங்களோ இல்லற பாதையை சார்ந்தவர்கள். விகாரமற்ற உலகம் இருந்த பொழுது நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள். இது விகாரம் நிறைந்த உலகமாகும். அவர்கள் கேட்கிறார்கள், சத்யுகத்தில் குழந்தைகள் பிறப்பதில்லையா? அங்கும் விகாரம் இருந்திருக்கவே வேண்டும். ஓ, ஆனால் அது முழுமையாக விகாரமற்ற உலகமாகும். முழுமையாக விகாரமற்றவர்கள் எவ்வாறு விகாரம் நிறைந்தவர்கள் ஆக முடியும்? சத்யுகத்தில் பல மனிதர்கள் இல்லாது இருப்பது எவ்வாறு சாத்தியம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். எவ்வாறாயினும் அங்கு பல மனிதர்கள் இருப்பதில்லை. அங்கு பாரதத்தை தவிர வேறெந்த பூமியும் இருக்க முடியாது. உலகம் எப்பொழுதும் நிறைந்து இருப்பதனால் தம்மால் இதை நம்ப முடியாது என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அவர்கள் இப்பொழுது கலியுகத்தவர்களாகி உள்ளதுடன் கல்புத்தியையும் கொண்டுள்ளனர். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது நாடகத்தை புரிந்து கொள்கிறீர்கள். காந்திஜி போன்றோர் ராமராஜ்யம் வரவேண்டும் என்றே விரும்பினர். எவ்வாறாயினும் அவர்கள் மகாபாரத யுத்தத்தின் பின் நாடகம் முடிவடைந்ததை போல் காட்டியுள்ளனர். அவ்வளவுதான், நாடகம் முடிவடைந்து விட்டது. அதன் பின்னர் என்ன நடந்தது? அவர்கள் எதையும் காண்பிக்கவில்லை. தந்தை இங்கிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். இது முழுமையாக இலகுவானது. மக்கள் சிவனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். ஆகவே சிவ பாபா நிச்சயமாக வருகின்றார். அவர் தந்தையாகிய சொர்க்க கடவுள் ஆவார். ஆகவே அவர் சொர்க்க வாசலை திறப்பதற்காக நிச்சயமாக வருவார். அவர் நரகமாக இருக்கும் பொழுது மட்டுமே வருவார். அவர் சொர்க்க வாயிலை திறப்பதுடன் நரகத்தின் வாயிலை மூடிவிடுகின்றார். சொர்க்க வாயில்கள் திறக்கப்படுமாயின் அனைவரும் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இந்த விஷயங்கள் விளங்கிக் கொள்வதற்கு கடினமானவையே அல்ல. ஒரே ஒரு தந்தைக்குரிய புகழே உள்ளது. சிவ பாபாவிடம் ஒரு கடையே உள்ளது. அவர் எல்லையற்ற தந்தை ஆவார். சொர்க்க சந்தோஷத்தை பாரதம் எல்லையற்ற தந்தையிடமிருந்தே பெறுகிறது. எல்லையற்ற தந்தையே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அங்கு உண்மையான எல்லையற்ற சந்தோஷம் இருந்தது. ஆகவே நாங்கள் ஏன் நரகத்தில் உள்ளோம்? எவரும் இதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் அங்கிருந்தீர்கள், பின்னர் வீழ்ந்து விட்டீர்கள். தேவர்கள் 84 பிறவிகளை எடுக்க வேண்டும். அவர்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளனர். அவர்கள் பின்னர் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். தந்தையின் பிறந்த நாள் இருக்கிறது. ஆகவே ராவணனது பிறந்த நாளும் இருக்கிறது. எவரும் இதை புரிந்து கொள்வதில்லை. எப்பொழுது அவர்கள் ராவணனை எரிக்க ஆரம்பித்தனர் என எவரிடமாவது கேளுங்கள். அவர்கள் அதற்கு அது அனாதியாகவே தொடர்கிறது என பதிலளிப்பார்கள். தந்தை மட்டுமே இந்த ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். தந்தையின் ஒரே ஒரு கடையை பற்றிய புகழே உள்ளது. மனிதர்களிடமிருந்து மனிதர்களால் சந்தோஷம் அமைதி அல்லது தூய்மையை பெற முடியாது. ஒருவர் மாத்திரமே அமைதியை பெற்றார் என்றில்லை. இன்னார் இன்னாரிடமிருந்து அமைதியை பெற்றோம் என கூறும் பொழுது அவர்கள் பொய் கூறுகின்றனர். அமைதி தாமத்திலேயே உங்களால் அமைதியை பெற முடியும். இங்கு ஒருவர் அமைதியை பெறும் பொழுது மற்றொருவர் வந்து அமைதியின்மையை உருவாக்கி விடுகின்றார். ஆகவே அவர்களால் அமைதியை பேண முடியாதுள்ளது. ஷிவ் பாபா மாத்திரமே சந்தோஷம் அமைதி தூய்மையின் கடை வியாபாரி ஆவார். எவரும் வந்து அவருடன் வியாபாரம் செய்யலாம். அவர் வியாபாரி என்று அழைக்கப்படுகின்றார். அவர் தூய்மை சந்தோஷம் அமைதி செழிப்பு அனைத்தையும் களஞ்சியப்படுத்தி உள்ளார். அடைய முடியாதது எதுவும் அல்ல. நீங்கள் சொர்க்க ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். தந்தையிடமிருந்து அதை பெற்றவர்களுக்கு அதை கொடுப்பதற்காகவே அவர் வந்துள்ளார். எவ்வாறாயினும் அதை பெறும் பொழுது அவர்கள் களைப்படைந்து விடுகின்றனர். நான் இதை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே வந்துள்ளேன். ஆனால் நீங்கள் அதை பெறுவதில் பின்தங்கி விடுகின்றீர்கள். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா மாயையின் புயல்கள் வருகின்றன. ஆம், நீங்கள் பெறவிருக்கின்ற அந்தஸ்து மிக உயர்ந்தது. நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள். இது ஒரு சிறிய விஷயமா? ஆகவே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் அவரிடமிருந்து பெறும் பல்வேறு வகையானவற்றை மற்றோருக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் தானம் செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையாக வேண்டுமானால் 5 விகாரங்களின் தானத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதே துரு அகற்றப்படும். பிரதான விஷயம் நினைவாகும். நீங்கள் பாபாவிற்கு சத்தியம் செய்தீர்கள், பாபா நான் ஒருபொழுதும் விகாரத்தில் ஈடுபட மாட்டேன். நான் எவருடனும் கோபப்பட மாட்டேன். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயம் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். வேறு எவ்வாறு இந்த பாவங்கள் எரிக்கப்பட முடியும்? இல்லாதுவிட்டால் இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. நீங்கள் எவ்வாறு 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் என எவருக்கும் உங்களால் விளங்கப்படுத்த முடியும். நினைவு யாத்திரைக்கு முயற்சி தேவைப்படுகிறது. பாரதத்தின் புராதன யோகம் பிரபல்யமானது. அவர் என்ன ஞானத்தை கொடுக்கின்றார்? மன்மனாபவ். அதன் அர்த்தம், சதா என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். நீங்கள் பாடினீர்கள், நீங்கள் வரும்பொழுது நான் மற்ற அனைவரிடமிருந்தும் என்னை விடுவித்து உங்கள் ஒருவருடனேயே தொடர்பை கொண்டிருப்பேன். நான் உங்களுக்கு என்னை அர்ப்பணம் செய்வேன். உங்களை தவிர எவரையும் நினைவு செய்ய மாட்டேன். நீங்கள் இந்த சத்தியத்தை செய்தீர்கள். ஆகவே நீங்கள் ஏனதை மறக்கின்றீர்கள்? கூறப்படுகிறது, உங்கள் கைகள் வேலையை செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் இதயம் அன்பிற்கினியவருடன் இருக்கட்டும். நீங்கள் கர்ம யோகிகள். உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யும் பொழுதும் உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பிற்கினிய தந்தை தானே கூறுகின்றார், காதலர்களாகிய நீங்கள் என்னை அரை கல்பமாக நினைவு செய்தீர்கள். நான் இப்பொழுது வந்துள்ளேன். ஆகவே என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவையே நீங்கள் தொடர்ந்தும் மறக்கின்றீர்கள். இந்த நினைவிற்கே முயற்சி தேவை. நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைவீர்களாயின் உங்கள் சரீரம் இங்கு இருக்காது. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதும் நீங்கள் கர்மாதி நிலையை அடைந்து விடுவீர்கள். இன்னமும் அனைவரும் முயற்சியாளர்களே. மம்மாவும் பாபாவுமே அதிகளவு நினைவில் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் சூட்சும உலகிலும் தென்படுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் பிரவேசிப்பவர். அவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியில் உள்ளார். அவரும் முயற்சி செய்கின்றார். உங்களில் எவரும் இப்பொழுது உங்களது கர்மாத்தி ஸ்திதியை அடைய முடியாது. உங்களில் எவராவது கர்மாத்தி நிலையை அடைவீர்களாயின் உங்களால் உங்கள் சரீரத்தில் இருக்க முடியாது. பாபா உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். புரிந்து கொள்ள வேண்டியவர்களது புத்திகளிலேயே இப்பொழுது அனைத்தும் தங்கி உள்ளது. ஒரே ஒரு தந்தையாகிய சொர்க்க கடவுளே இருக்கின்றார். அவர் ஒருவரே இந்த ஞானம் அனைத்தையும் களஞ்சியப்படுத்தி உள்ளார். அவர் ஒருவரே மந்திரவாதியும் ஆவார். உங்களால் அமைதி தூய்மை சந்தோஷம் என்ற ஆஸ்திகளை வேறு எவரிடமிருந்தும் பெற முடியாது. தந்தை மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அதனை கிரகித்து மற்றோர்களையும் அவ்வாறு செய்ய தூண்டுகின்றீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை கிரகிக்கும் அளவிற்கு ஆஸ்தியையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் போஷாக்கான விஷயங்களை பெறுவீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் எவ்வளவு இனிமையானவர்கள் என பாருங்கள். நீங்களும் அவர்களை போன்று இனிமையானவர்கள் ஆக வர வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடல்களிலும் இவ்வாறு கூறுவார்களா? அது எங்களின் முற்றிலும் புதிய மொழியாகும். ஆகவே இது ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற சந்தோஷம், அமைதி, தூய்மை என்னும் களஞ்சியத்தை அனைவருக்கும் கொடுங்கள். முதலில் விகாரங்களின் தானத்தை கொடுப்பதன் மூலம் தூய்மையாகி பின்னர் அழியாத இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்யுங்கள். இரண்டு, தேவர்களை போன்று இனிமையானவர்கள் ஆகுங்கள். நீங்கள் பாப் தாதாவிற்கு செய்த சத்தியத்தை தொடர்ந்தும் நினைவு செய்வதுடன் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து உங்கள் பாவங்களை அழித்து விடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கருவியாக இருக்கும் உணர்வுடன் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்திலும் கவனம் செலுத்தி தீர்வுகளின் சுரூபம் ஆகுவீர்களாக. கருவி ஆத்மாக்களான உங்களின் மீதே அனைவரின் பார்வையும் உள்ளது. அதனால் கருவிகளான நீங்கள் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். கருவிகளான நீங்கள் எதை குறித்தும் சாக்கு போக்கு கூறினால் உங்களை பின்பற்றுபவர்களும் பல சாக்கு போக்குகளை கூறுவார்கள். கருவிகளான உங்களிடம் ஏதாவது குறைந்தால் அதை மறைக்க முடியாது. ஆகவே உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் விசேஷமான கவனம் செலுத்துங்கள். அதன் மூலம் தீர்வுகளின் சுரூபமாகுங்கள். ஸ்லோகம். ஞானி ஆத்மாக்களுக்கு தமது நற்குணங்கள் அல்லது சிறப்பு இயல்புகளை பற்றி எவ்விதமான அகங்காரமும் இருக்காது. அவ்யக்த இஷாரா. மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் உங்களை பற்றி அல்லது மற்றவர்களை பற்றி கடந்த காலத்தின் எதையும் பார்க்காமல் உங்களின் சமஸ்காரங்களை இலகுவானவை ஆக்கும் பொழுது உங்களின் வாழ்க்கையில் உங்களால் இனிமை என்ற நற்குணத்தை கிரகிக்க முடியும். சரள சுபாவத்தை கொண்ட ஆத்மாக்களின் நற்குணம் இனிமையாகும். இனிமை அவர்களின் கண்களில், அவர்களின் வார்த்தைகளில், அவர்களின் நடத்தையில் புலப்படும். இனிமை மற்றும் பணிவு என்ற இரண்டு நற்குணங்களால் உங்களால் சதா உலக உபகாரியாகவும் மகாதானியாகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆக முடியும். அத்துடன் இலகுவாக உங்களின் அன்பின் அத்தாட்சியை வழங்க முடியும். ஓம் சாந்தி.